நம்மிடத்தில் அன்பு புகுந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆதி திருச்சபையில் அல்லது திருச்சபை துவங்கிய நாளிலிருந்தே கர்த்தருடைய பந்தியை கிறிஸ்தவர்கள் அனுசரித்தனர். சபை கூடி வருதலின் மிக முக்கியமான நோக்கமாக கர்த்தருடைய பந்தி இருந்தது. நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி முதல் நூற்றாண்டுகளில் கிரேக்கம் உலக பொதுமொழியாக வழக்கில் இருந்தது நமக்கு தெரிந்ததே. அப்பொழுது இந்த கர்த்தருடைய பந்தியை யூகாரிஸ்டோ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அழைத்தார்கள். அதற்கு அர்த்தம் நன்றி செலுத்துதல் என்பது. இந்த கர்த்தருடைய பந்தியானது நம் அனுசரிக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி ஒரு வகையில் கிறிஸ்தவர்களுக்கு தேவனிடத்தில் ஒரு நன்றி உணர்வை ஏற்படுத்தும் தருணமாக இருக்கும். மட்டுமல்ல, இந்த கர்த்தருடைய பந்தியை நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையில் ஏற்படுத்தினதாக இருந்தாலும் இந்த கர்த்தருடைய பந்தியின் துவக்க புள்ளி நம்மை பழைய ஏற்பாட்டின் பக்கம் நம்மை பயணம் செய்ய வைக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி மத்தேயும் 26:18 இதன் மூலமாக நமக்கு ஒன்று தெரிகிறது. இங்கே கர்த்தருடைய பந்தியை தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்துகிறார். அது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியை என்னவாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? என்னுடைய சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பதற்காக மேல் வீட்டறையை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய பந்திக்கும் பஸ்காவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதுவே அவர் சீஷர்களோடு அனுசரிக்கும் கடைசி பந்தியாக அமைந்திருந்தது. அவர் இதை நன்கு அறிந்திருந்தார். இதற்கு பின்பாக இந்த கர்த்தருடைய பந்தியை இவர்களோடு இங்கே பூமியில் அவர் புசிப்பதில்லை, மாறாக பரலோகத்தில் நமக்காக ஒரு பந்தி ஏற்படுத்துகிறார் என்று ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறபடி நாம் தேவனோடு கூட இந்த பந்தியில் ஐக்கியப்படுவோம் என்பது நமக்கு தெரிந்திருக்கிற உண்மை. தேவன் நமக்கு வாழ்த்தளித்திருக்கிற ஒரு சத்தியம். தாம் காட்டி கொடுக்க போவதையும் எந்த விதமான உபத்திரவத்தின் ஊடாக மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்பதையும் உயிர்த்தெழுதலையும் பிதாவின் இடத்திற்கு தாம் மீண்டும் திரும்பி போகிறதையும் அவர் அந்த நிகழ்வை கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது என்பதை நன்கு அவர் அறிந்து வந்ததாக இந்த கர்த்தருடைய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட கடைசியாக இந்த பந்தியை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று லூக்கா 22:15-16 117 அப்பொழுது அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பின்பாக அவர் பாத்திரத்தை எடுத்து சூத்திரம் பண்ணி அதை பங்கிட்டு கொடுக்கிறார். பின்பு அப்பத்தை எடுத்து அதை சீஷர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய கர்த்தருடைய பந்தி பஸ்கா பண்டிகையோடு தொடர்புடையதாக இருப்பதை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கும் கர்த்தருடைய பந்திக்குமான தொடர்பை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலிருந்து மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். 1 Corinthians 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். 1 Corinthians 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பஸ்காவை குறித்த காரியத்தை அறிந்து கொள்ள ஒரு சிறிய கால பயணம் இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். பஸ்கா என்பது என்னவென்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, ஒரு பார்வோனுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாக தேவன் மீட்டார் என்பது நமக்கு தெரியும். அதை சிறிதளவு கொஞ்சம் சுருக்கமாக சிந்தித்து அதன் மூலமாக கர்த்தருடைய பந்தியின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். யாத்திராகமம் 3:5 இங்கேதான் தேவன் மோசேக்கு முதன் மூலமாக முற்றுகையின் நடுவிலிருந்து தரிசனமாகிறார். அவர், என்னுடைய ஜனத்தை நீ இஸ்ரவேலிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும், உன் மூலமாகவே என்னுடைய ஜனத்தை அந்த கொடுங்கோலனாகிய பார்வனுடைய கரத்திலிருந்து மீட்டு உங்களுக்காக நான் வாக்களித்திருக்கிற கானானுக்குள்ளாக கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் மோசே அதன் பின்பாக என்ன சொல்கிறார் என்றால், நான் சென்று இஸ்ரேல் ஜனத்திற்கு சொன்னால் இதை என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் தம்மிடம் உள்ள குறையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 4:1 அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். அப்படியானால் இதன் பின்பாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் தம்முடைய நாமத்தை அவருக்கு தெரிவிக்கிறார். நான் ஐயம் தமிழில் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களுடைய தேவன் உனக்கு தரிசனமானார் என்று சொல் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதன் பின்பாக மோசே மூலமாக பலத்த அடையாளங்களை செய்கிறார். அவருடைய அந்த கோலை பாம்பாக மாற்றுவது, தம்முடைய கையை உள்ளே போட்டு அதை குஷ்டரோகமாக வெளியே எடுப்பது, மறுபடி அந்த குஷ்டரோகம் சரியாவது என்று பலத்த அடையாளங்களை செய்து காட்டி இதன் மூலமாக உன்னை அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்கிறார். பின்பதாக மோசே பார்வனிடத்திற்கு ஆரோன் மூலமாக ஆரோனோடு கூட செல்கிறார். அங்கே பார்வனுடைய சன்னிதிக்கு முன்பாக என்னுடைய ஜனத்தை போகவிட என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என்னுடைய ஜனத்தை போகவிட என்று சொல்லும் பொழுது பார்வன் போக விடமாட்டேன் என்கிறார். அதற்காக தேவன் 10 வாதைகளை அனுப்புகிறார். ஒவ்வொரு வாதையையும் அனுப்பும் பொழுதும் பார்வனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அதன் பின்பாக தேவனே பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் தேவனே பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்? ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு சென்றது பார்வனுடைய இரக்கத்தினாலேயோ அவருடைய கிருபையினாலேயோ அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனம் மீட்கப்பட்டது என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை. 9 வாதையின் இறுதியில் பார்வனுடைய இருதயம் கடினப்படுகிறது. யாத்திராகமம் 10:28-29 9 வாதையின் இறுதியில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதன் பின்பாக என்னை பார்க்க வராது என்று, அதாவது அதன் முன்பாக தான் சொல்லியிருந்தால் நான் உன்னை போக விடுவேன் என்று, அதன் பின்பாக அவர் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நீ இனி என்னை பார்க்க வராதே, பார்த்தால் உன்னை நான் சாகடிப்பேன் என்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதன் பின்பாக தான் கர்த்தர் மறுபடியுமாக மோசேயின் இடத்தில் 10வது வாதையாக ஒன்றை அனுப்புகிறார். அதுதான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தோடு தொடர்புடையது தான் பஸ்காவாக இருக்கிறது. யாத்ராகமும் 11வது அதிகாரத்தில் தேவன் பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றும், அந்த வீட்டின் நிலைக்காலில் கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்காலில் பூசி அதை கர்த்தருடைய தூதனானவர் பார்த்து கடந்து செல்வார் என்றும், இஸ்ரவேல் ஜனம் மீட்கப்படும் என்றும், எகிப்தின் ஜனமும் அதன் தலைச்சல் பிள்ளை சங்காரம் அங்கே நடைபெறும் என்றும் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் இப்பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டியது கர்த்தருடைய பந்தியை எப்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார், அதை எப்படியாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். 11வது அதிகாரம் யாத்ராகமம் 4-7 வசனங்கள் வரை. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்துக்கும் மிருக ஜீவன்களில் முதல் பேர் அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னது அன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் ஒன்றும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதன் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அதன் பின்பாக பஸ்காவை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று யாத்ராகம் 12 அதிகாரம் 1-13 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது 11 வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்டி நான் என்னுடைய செய்தியின் சாராம்சத்தை விளக்க முற்படுகிறேன். 12 அதிகாரம் 11 வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அதன் பின்பாக கர்த்தர் நடுராத்திரியில் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவாகவும் எகிப்தின் நடுவாகவும் கடந்து செல்லுவார். எகிப்தின் ஜனம் அந்த வாதையை சந்திக்கும், மிகுந்த அழுகுரல் ஏற்படுமானால் இஸ்ரவேல் ஜனமும் மீட்கப்படும். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், ஏன் இதை இடுப்பில் கச்சை கட்டி கொண்டு, அதாவது பெல்ட் அணிந்து கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு, கையில் தடி பிடித்து கொண்டு இதை தீவிரமாய் செய்யுங்கள் என்று சொல்கிறார் என்றால், என் பின்பாக ஒரு விடுதலையை தெய்வம் தரப்போகிறார் என்றும், மிகுந்த விரைவாக அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகப் போகிறார்கள், தெய்வன் விடுதலையை கொடுக்கப் போகிறார் என்பதையும் ஒரு அடையாளமாகவே இங்கே பஸ்காவை அனுசரிக்க சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இது ஆபிப் மாதம் 14 தேதியில் அவர்கள் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை பலிக்காக ஆயத்தம் பண்ணுவார்கள் என்பதை நாம் அறிவோம். இதை வருடந்தோறும் அவர்கள் அனுசரிப்பார்கள். இந்த பஸ்காவோடு தொடர்புடையதாக தான் கர்த்தருடைய பந்தியானது அமைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆதி திருச்சபையில் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கு நம்முடைய அப்போஸ்தலர்களும் விதிவிலக்கல்ல. ரோமர் 7 அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் பார்த்தால், இந்த தேகத்திலிருந்து எப்பொழுது என்னை விடுதலையாகப் போகிறேன், யார் என்னை விடுதலையாகக்கூடும் என்றும், அதற்கு பதில் இயேசு கிறிஸ்து என்றும் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 7 அதிகாரம் 24-25 வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதன் அர்த்தம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கப் போகிறவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து என்றே கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். இது மட்டுமல்ல, தெளிவாகவே விசுவாசிகள் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். தீத்து 2 அதிகாரம் 13 வசனம் யாராவது வாசிக்கலாம்? 296 பக்கம். கர்த்தருடைய கிருபையானது இதை போதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதன் பின்பாக 1 தெசலோனிக்கேயர் 1:10 இப்படியாக பிலிப்பியர்லேயும் 3:20 பிலிப்பியர் 3:20 இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், எப்படியாக எகிப்து தேசத்தில் இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது நாம் சீக்கிரம் விடுதலையாகி நமக்காக வாக்களித்திருக்கிற அந்த கானானுக்குள் பிரவேசிப்போம் என்று பஸ்காவை அனுசரித்தார்களோ, அதே போல நாமும் இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய பந்தியில் அனுசரிக்கும் பொழுது, நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்றும், அவரோடு கூட மனவாட்டியாக திருச்சபை இணைந்து அவரை முகமுகமாக தரிசித்து அவரை ஆராதனை செய்யும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியை வாரந்தோறும் ஆதி திருச்சபையினர் இடைவிடாமல் அனுசரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். என் பின்பாக கர்த்தருடைய பந்தியை எப்படியாக ஆசரிக்கிறார்கள் என்பது 2:42 என்று நினைக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த கர்த்தருடைய பந்தியை சபையாகிய நாம் மிகுந்த பயபக்தியோடும் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்தவராகவும், நம்மை அவர் ரட்சிக்க தம்முடைய சொந்த சரீரத்தை பிற்கவும் அவருடைய இரத்தம் முழுவதுமாக சிந்தவும் தம்மை ஒப்பு கொடுத்ததையும் நான் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். யாத்திராகமும் 15 பார்த்தால், இப்படியாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளிவந்து பார்வனுடைய ரதம் அந்த சிவந்த சமுத்திரத்தில் தேவன் அதை தள்ளி அமலத்தக்கதாக செய்த பின்பாக தங்களை புறப்பட பண்ணினவராகிய தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் சோதரிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த சோதர பாடலாக தாவீதும் தன்னுடைய சங்கீதத்தில் அந்த ரதத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அவர் ஒரு பாடலை எழுகிறதை நாம் பார்க்க முடியும். இதே போல நாமும் இந்த பூலோகத்திலிருந்து நம்மை மீட்டு நாம் தேவனிடத்திற்கு செல்லும் பொழுது நாமும் அப்படியாகவே தேவனை நாம் புகழ்ந்து பாடுகிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:10 அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதே போல நாமும் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக கூடிய விரைவில் கர்த்தருடைய சந்நிதியில் முகமுகமாக தரிசித்து அவரை ஆராதனை செய்ய போகிறோம் என்றும், நம்முடைய இரட்சிப்பின் முழுமையாக அவர் இருப்பார் என்றும் நாம் அறிந்து அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று யூதா 1:2 நாம் பார்க்க முடியும். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. வலுவாதபடி நம்மை காக்கிறவர் அவர். நம்முடைய இரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அவர் கிருபையாக தம்முடைய கரத்தில் காத்து கொள்ளுகிறார். அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அவர் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படியாகவே நாம் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். அவருடைய பலத்த கைக்குள் நம்முடைய இரட்சிப்பு இருப்பதால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவேளை நம்முடைய கையில் கொடுத்து விட்டார் என்றால் நாம் அதை எப்படியாக காத்து கொள்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆகவேதான் பரிசுத்தவான்களே கூறுகிறார்கள், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று. தேவனுடைய கையில் நம்முடைய இரட்சிப்பு உறுதிப்படுத்துகிறதாக உறுதியாக இருப்பதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 241 பாடலில் உள்ள முதல் சரணத்தை வாசித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். 241 பாடல் 1 சரணம் மாத்திரம்.
எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே 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 இந்த நாளில்